டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
நாளிலே தேவனின் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இவ்வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பலவிதமான பாரங்களை மனதிலே சுமந்து நிற்கும் நீங்கள் பார சுமையை இயேசுவின் பாதத்தில் வைத்துவிட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஓர் சிறந்த வாய்ப்பு. பங்கு பெறுங்கள் இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டு நிகழ்ச்சிகளின் மூலமாக பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட சகோதர சகோதரிகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்தின் முதல் 14 வசனங்கள், 6 மற்றும் ஏழாவது எக்காலங்களுக்கு இடையிலே காணப்படும் பகுதியாகவே இருக்கின்றது. 11 அதிகாரத்தின் இறுதி வசனங்களிலே 7 எக்காலம் ஊதப்படுகின்றது. வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரத்திலே மகா உபத்திரவ காலத்தில் மீதமாக இருக்கின்ற 42 மாதங்களை குறித்தும், அந்த 42 மாதங்களிலே தீர்க்க தரிசனம் கூறுகின்ற 2 சாட்சிகளை குறித்தும் பார்க்க இருக்கிறோம். 2 ஆபத்தும் 7 எக்காலம் ஊதப்படுவதும் இந்த அதிகாரத்திலே கூறப்பட்டுள்ளது. நன்றாக கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் நம்மை பழைய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது. தேவாலயம், கால பிரிவுகள், யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள் அனைத்தும் நாம் திரும்பவும் பழைய ஏற்பாட்டு பொருளாதாரத்திற்குள்ளே இருப்பதை தெரிவிக்கின்றது. கால கிரம அட்டவணைப்படி 7 இக்காலம் மகா உபத்திரவ காலத்தின் முடிவில் வர இருக்கின்ற கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை அழைத்து செல்கின்றது. மகா உபத்திரவ காலம் முடிவடையும் நாட்களை குறித்த அடையாளங்களை நாம் பார்க்கப் போகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு கை கோலுக்கு ஒப்பான ஒரு அளவு கோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 24 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கூறுகின்ற காலத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல பிரஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேமை இஸ்ரேல் கைப்பற்றியதும் பெரும்பாலானவர்கள் புறஜாதியாரின் காலம் முடிவடைந்து விட்டது என்றே எண்ணினார்கள். எருசலேம் இன்று வரையிலும் புறஜாதியாரால் மிதிக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. பழைய எருசலேம் பட்டணத்தின் தெருக்களிலே ஒரு யூதனை கூட காண முடியாது. பிற இன மக்கள் அனைவரும் காணப்படுகிறார்கள். யூதர் அல்லாத மத குழுக்கள் அனைத்தும் காணப்படுகிறது. பழைய எருசலேம் முழுவதிலும் அவர்கள் பல புனித இடங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் மகா உபத்திரவ காலத்திற்குள் பிரவேசித்து அதன் கடைசி பாதி பகுதிக்குள் வரும்பொழுது 42 மாதங்களில் புறஜாதியாரின் காலம் முடிவடைந்துவிடும். 42 மாதம் என்பது மகா உபத்திரவ காலத்தின் பாதி காலமாகும். வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடாயினும் புதிய ஏற்பாடாயினும் அளவுகள் கூற ஆரம்பிக்கப்படும் பொழுது தேவன் இஸ்ரவேல் தேசத்துடன் செயல்படுவதை பார்க்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 38-39 வசனங்களிலேயும் சகரியா 2 அதிகாரத்திலேயும் இந்த அளவுகோல், கைகோல் போன்று காணப்படுகிறது. கைகோல் மெய்ப்பனால் உபயோகிக்கப்படுகின்றது. சங்கீதம் 2:9 அந்த கோல் உடைக்கவும் நொறுக்கவும் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 2:9, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். புறஜாதியாரின் காலத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை இங்கு நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு அவர்கள் மேல் நியாய தீர்ப்பு வரும். கோல் ஆறுதலுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எனவே இந்த அதிகாரத்தில் தீர்ப்பும் ஆறுதலும் கூறப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்தையும் என்பது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் மாத்திரம் குறிக்கின்றது. தேவனுடைய ஆலயம் நம்மை திரும்பவுமாக பழைய ஏற்பாட்டிற்குள் அழைத்துச் செல்கிறது. ஏனென்றால் சபைக்கு எவ்விதமான ஆலயமும் கொடுக்கப்படவில்லை. இன்று ஆலயம் என்பது பரிசுத்த ஆவியானவரின் கோவிலாயிருக்கிறது. அதாவது விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறார்கள். எபேசியர் 2:21-22 வசனங்களையும் பாருங்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அது மட்டுமல்ல, அந்த வசனத்திலே பலிபீடத்தையும் என்று வாசித்தோம். பலிபீடம் என்பது ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்ற பொற்பீடத்தை குறிக்கிறது. ஏனென்றால் பலிகள் செலுத்தப்படுகின்ற வெண்கல பீடம் ஆலயத்தினுள் இல்லாமல் வெளிப்பிரகாரத்தில் காணப்படுகிறது. தொழுது கொள்கிறவர்களும் அளக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தை மாத்திரமல்ல, அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார் என்று யோவானுக்கு கூறப்பட்டது. தேவன் தன்னை தொழுது கொள்கிறவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணி பார்க்கவில்லை. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு என்று சொல்லப்பட்டது. ஆலயத்தை சேராத அனைத்தையும் இது குறிக்கிறது. பலி செலுத்தப்படுகின்ற வெண்கல பீடம், வெண்கல தொட்டி அனைத்தும் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திலேயே இருக்கிறது. பலிபீடம் கிறிஸ்துவின் சிலுவையை குறிப்பதாயிருக்கிறது. இதனால் இந்த குறுகிய கால உபத்திரவங்களிலும் கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய சுவிசேஷம் அனைவருக்கும் கிடைப்பதாகவே இருக்கும் என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் என்பது இன்னமும் புறஜாதியாரின் காலமாகவே இருக்கின்ற போதிலும் அவர்களது ஆட்சி 42 மாதங்கள் வரையிலுமே என்று குறிக்கப்பட்டு விட்டதாக அறிவிக்கிறான். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா 21 அதிகாரம் 24 வசனத்திலே கூறப்பட்டவற்றை உறுதிப்படுத்துகிறது. 42 மாதமளவும் என்பது மகா உபத்திரவ காலத்தின் கடைசி பாதி பகுதியாகிய 3.5 வருடங்களை குறிப்பதாகும். வெளிப்படுத்தின சேஷம் 13 அதிகாரம் 5 வசனத்திலே இது திரும்பவுமாக கூறப்படுகிறது. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது இந்த பூமியிலே அந்தி கிறிஸ்துவின் அரசாட்சியின் இறுதி பாதி பகுதியாகும். இந்த காலம் வெளிப்படுத்தின சேஷம் 12 அதிகாரம் 14 வசனத்திலேயும் கூறப்பட்டுள்ளது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்திலுள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் என்பது 3.5 வருடங்களை குறிக்கிறது. இந்த காலத்தை குறிப்பிட தானியேலும் இதே அளவையே குறிப்பிடுகிறார். தானியேல் 7 அதிகாரம் 25 வசனம் பாருங்கள். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, தானியேல் 12 அதிகாரம் 11 வசனம் பாருங்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1290 நாட்கள் என்பதும் 3.5 ஆண்டுகளையே குறிக்கிறது. தானியேலில் மற்றொரு குறிப்பும் கூறப்பட்டுள்ளது. அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவறுப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். இங்கு மகா உபத்திரவ காலம் 2 சம பாதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 வருடங்கள் தானியேலின் 70 வாரங்கள் அல்லது மகா உபத்திரவ காலங்களாகும். அடுத்ததாக 2 சாட்சிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் காலத்தை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். வெளிப்படுத்தின சேஷம் 11 அதிகாரம் 3 வசனம் பாருங்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1320 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அருமையானவர்களே, இந்த 2 சாட்சிகள் யார் என்பதை குறித்து பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார் என்பது குறிப்பிடப்படாமல் இவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இவர்கள் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் என்றால் இவர்களை பற்றிய ஏதாயிலும் குறிப்பு கூறப்பட்டிருக்கும். 2 சாட்சிகள் என்று பலரின் பெயர்களை கூறுகிறார்கள். நிக்கோதேமுவின் சுவிசேஷம் என்ற புத்தகம் இவ்விதமாக கூறுகிறது. நான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். இது யாரை குறிக்கிறது ஞாபகம் இருக்கிறதா? ஏனோக்கை குறிக்கிறது. நான் தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். இது திஸ்பியனாகிய எலியாவை குறிக்கிறது. நாங்களும் இந்த காலத்தின் முடிவு வரையிலும் வாழ வேண்டும். ஆனால் நாங்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்க்கும்படி தேவனால் அனுப்பப்பட்டு அந்தி கிறிஸ்துவினால் கொல்லப்பட்டு 3 நாட்களுக்கு பின்பு உயிரோடு எழுந்து ஆண்டவரை சந்திக்கும்படி வானத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று கூறப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. டீன் ஆல்ஃபர்ட், வால்டர் ஸ்காட், டொனால்ட் கிரே ஆகியோர் இந்த 2 சாட்சிகள் மோசேயும் எலியாவும் என்று கூறுகிறார்கள். வில்லியம் நியூவெல் என்பவர் இவர்கள் இருவரும் இதற்கு முன்பு அறியப்பட்டிராத புதிய சாட்சிகள் என்று கூறுகிறார். அவர்களை பற்றி கூறப்பட்டுள்ள குறிப்புகளினால் அவர்கள் இருவரும் மனித சாட்சிகள் என்பது தெரிகின்றது. கற்பனையின்படி ஒரு வாக்கை உறுதிப்படுத்த 2 சாட்சிகள் வேண்டும். உபாகமம் 17:6 சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்படக்கடவன், ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை குறித்தும் இவ்விதமாகவே கூறுகின்றார். அவன் செவிகொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னோடே கூட்டிக் கொண்டு போ. இதை மத்தேயு 18:16 பார்க்கிறோம். ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த 2 சாட்சிகள் வேண்டும் என்று வேதாமும் எப்பொழுதும் கூறுகிறது. எனவே இந்த இருவரும் மனித சாட்சிகள்தான் என்று நாம் திட்டமாக அறிகிறோம். எலியா திரும்பவும் வருவான் என்று தீர்க்க தரிசனம் கூறுவதால் இவர்களில் ஒருவர் எலியாவாக இருக்கலாம் என்பது திட்டமாக தெரிகிறது. மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்க தரிசியை அனுப்புகிறேன். மத்தேயு 17:11 இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த 2 சாட்சிகளில் ஒன்று எலியா என்பதை ஓரளவு நாம் திட்டமாக கூறலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 11:4 பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று கூறுகின்றது. இதனையே எலியா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று 1 ராஜாக்கள் 17:1 கூறியிருக்கிறான். இந்த 2 சாட்சிகளும் 2 விளக்கு தண்டுகள். அவர்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார்கள். மறுரூப மலையிலே எலியா தோன்றியது மேலும் இதனை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. ஆனாலும் மறுரூப மலையில் எலியாவோடு தோன்றியது மோசே என்பதனால் இந்த 2வது சாட்சி மோசே என்பதை ஏற்றுக்கொள்வது கடினம். போதகர் மகி இந்த 2வது சாட்சி யோவான் ஸ்நானகன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் 1வது வருகையில் யோவான் ஸ்நானகனே அவருக்கு முன் தூதனாக இருந்தான். யோவான் ஸ்நானகன் அவனுடைய நடத்தையிலும் அவனுடைய பண்புகளிலும் அவன் கூறிய செய்தியிலும் எலியாவை போன்றவனாகவே இருந்தான். இவர்கள் எல்லா காரியங்களிலேயும் இணைந்தவர்களாகவே காணப்படுகிறார்கள். இருளின் சக்திகளை எதிர்த்து நிற்கவும் சாதிக்க முடியாதவைகளை தனிமையாக நின்று கர்த்தருக்காக சாதிக்கும் திறமை படைத்தவர்களாகவும் இருந்தார்கள். எனவே கடந்த காலத்தில் இவர்கள் இத்தகைய காரியங்களிலே சிறந்த பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் புதிய ஏற்பாட்டின் சாட்சியாகவும் எலியா பழைய ஏற்பாட்டின் சாட்சியாகவும் காணப்படுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய சபையின் பகுதி அல்ல. யோவான் ஸ்நானகன் மணவாளனின் நண்பன். பிரியமானவர்களே, ஏனோக்கு புறஜாதியான் என்பதனால் ஏனோக்கு ஒரு சாட்சியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனோக்கு மரணமடையவில்லை என்ற ஒரே காரணத்தினாலே அவன் 2 சாட்சிகளில் ஒருவன் என்று கூற முடியாது. ஏனென்றால் மகா உபத்திரவ காலத்திற்குள் நாம் வரும் வேளையிலே அதற்கு முன்பாகவே சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு பலர் மரணமடையாமலேயே சென்று விட்டார்கள். ஒரு சாட்சி எலியா என்பது தெரிகின்றது. அடுத்த சாட்சி யார் என்பதை திட்டமாக கூற முடியாதே. அடுத்ததாக 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சாட்சிகள் யார் என்பதை காட்டிலும் அவர்கள் தோன்றிய காலமே முக்கியமானது. இவர்கள் மகா உபத்திரவ காலத்தின் முன் பாதியில் தோன்றுகின்றார்கள் என்பதே சரியானதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மிருகம் தோன்றும் வரையிலும் சாட்சி பகிர்ந்துவிட்டு பின்பு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டவர்களாய் என்பது கிருபையின் காலத்தை விட கட்டளைகளின் காலத்தை குறிப்பதாய் இருக்கிறது. எலியா மற்றும் யோவான் ஸ்நானகனை குறிப்பதாக இது இருக்கிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 11:4-5 பாருங்கள். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இவைகள் அனைத்தும் பழைய ஏற்பாட்டை சார்ந்ததாக இருக்கிறது. இரண்டு ஒலிவ மரங்களும் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் 4 கூறுகின்ற தரிசனத்தை குறிக்கிறது. அங்கே அந்த இரண்டு ஒலிவ மரங்களும் வெல்ல முடியாத துன்பங்களை எதிர்த்து நிற்க பரிசுத்த ஆவியானவராலே அதிகாரம் பெற்ற செருபாபேலையும் யோசுவாவையும் குறிப்பதாக இருக்கிறது. சகரியா 4:6 பாருங்கள். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகா உபத்திரவ காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாக இருப்பார். அருமையானவர்களே, இந்த இரண்டு சாட்சிகளும் இருளின் அதிகாரங்களுக்கு முன்பாக ஒளியாக காணப்படுவார்கள். இவர்கள் வானத்திலிருந்து அக்கினியை வரவழைக்கும் அற்புத வல்லமை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பார்கள். திரும்பவுமாக இங்கு அந்த சாட்சி எலியா என்பது உறுதியாக கூறப்படுகிறது. 1 Kings 18:38 2 Kings 1:10 இதை குறித்து நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அக்னியினால் ஞான ஸ்நானம் கொடுக்கப் போகின்ற ஒருவரை குறித்து யோவான் ஸ்நானகன் கூறுகின்றான். Matthew 3:11 அதை நாம் பார்க்கலாம். தங்களுடைய ஊழியம் முடிவடையும் வரையிலுமாக இந்த இரண்டு சாட்சிகளும் பாதிப்படையாதவர்களாக மரணமடையாதவர்களாக இருக்கிறார்கள். அவ்விதமாகவே தேவனுடைய மனிதர்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட பணியை செய்து முடிக்கும் வரையிலும் மரணம் அடைவதில்லை என்பது மிகுந்த ஆறுதலை கொடுக்கிறது. ஒருவருடைய பணி முடிவடைந்த பின்புதான் அவர் அவர்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். எல்லா சின்ன காரியங்களையும் பெரிய காரியங்களையும் அவர் திட்டமிட்டு செய்கிறவர். 2வது வருகையின் பொழுதும் அவர் என்னென்ன காரியங்களை திட்டமிட்டிருக்கிறாரோ அத்தனையையும் அவர் செய்ய போகிறார். அது மட்டுமல்ல, இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதையே நிறைவேற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோமா? அவர் நம்மை வழிநடத்தும்படி பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு தருகிறேன், நீரே என்னை உம்முடைய கரம் பிடித்து நடத்தும், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த பாதையிலே நடக்க நீர் விரும்புகிறீரோ அந்த பாதையிலே நடத்தும் என்று நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, மகா உபத்திரவ காலத்தின் இறுதியிலே நடைபெறப்போகிற காரியங்களை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் உலகத்தின் ஆரம்பம் முதல் உலகத்தின் முடிவு வரை எல்லாவற்றையும் திட்டம் செய்து அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செயல்பட்டுக் கொண்டே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தாவே, நீர் திட்டம் தீட்டியபடியே தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி செல்லுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உண்மையை குறித்து மறந்தவர்களாக யாராவது சூழ்நிலைகளை மட்டும் பார்த்து கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பார்கள் என்றால், நீர் அவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை தெளிவுபடுத்தி நீர் அவர்களோடு இருக்கிறீர், உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர்களோடு இருப்பீர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாரும். கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீரை நீர் துடைத்தள்ளும். பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு நீர் விடுதலை தாரும். உம்முடைய சமாதானம் சந்தோஷத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீர் அந்த கிருபைகளை தந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுதும் எந்தெந்த இடங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஆசையோடு உம்முடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நேரடி செய்வதற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் முடிவு பெரியந்த காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மத்தேயு 6:15.